அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு மாத காலம் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தினார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன வாக்கு கொடுத்தார் ஞாபகம் இருக்குதா? இரட்டிப்பான நன்மை தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கி கொண்டீங்களா? தினமும் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ரெட்டிப்பா தருவேன்னு, ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும், நீங்க கேட்கணும். அப்பதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, ஒரு சமயம் ஒரு சகோதரி குழந்தையோடு வந்தாங்க. வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டம், நிந்த நெருக்கத்துல இருந்தேன். அப்ப ஜபம் பண்றதற்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் பிரதருக்கு. அவங்க ஜபம் பண்ணி எனக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்பியிருந்தாங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு மீகா 7:15 உள்ள வாக்கு தத்துவத்தை குறிப்பிட்டு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வாரு, சோர்ந்து போகாருங்கன்னு எழுதியிருந்தாங்க. நான் அந்த வாக்கு தத்துவத்தை எனக்குரியதுன்னு எடுத்துக்கொண்டேன். என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார், எனக்கு ஒரு குழந்தை தருவார்னு தினமும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு அதிசயம் செய்யுங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி தினமும் ஜெபித்து 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 ஆண்டவர் பாருங்க அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்ததை கர்த்தர் கனப்படுத்தி அழகான ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். ரொம்ப சந்தோஷமா வந்து சாட்சி சொன்னாங்க. எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், ஆனா நீங்க விசுவாசித்து நீங்களும் இணைந்து ஜெபித்தாதான் அதிசயத்தை நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை எனக்கு நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். சரியா? ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ரெட்டிப்பான நன்மை தருவேன் சொன்னார்ல, இப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த மாசத்துக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். உங்களை பார்த்தா சொல்றாரு, என் மகனே நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் செய்வார் அப்படிலாம் நான் சொன்னேனே, இப்ப வெட்கப்பட்டு போயிருவனோ, வெட்கப்பட்டு போயிருவோம் போல தெரிகிறதே அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து கலங்குறீங்களா? நீங்க என் மகளே உங்களுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை நம்பி இருந்தேன், அவர் செய்வார்ன்னு நம்பி இருந்தேன், வெட்கப்பட்டு போற மாதிரி சூழ்நிலை வருதே அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் வரும். அப்படின்னா நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன், ரெண்டு தனியான பலனை உனக்கு நான் தருவேன்னு சொல்றாரு. உங்களை பார்த்தா சொல்றாரு, எவ்வளவு சந்தோஷம் இல்ல? சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் தான் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போக நான் உன்னை விட மாட்டேன். வெட்கத்துக்கு பதிலாக இன்னைக்கு வெட்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கலாம், அல்லது வெட்கப்பட்டு போவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா ரெண்டு தனியான பலனை தருவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய படிப்புல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய குடும்ப காரியத்துல, உங்களுடைய ஊழியத்துல, எந்த காரியத்துல நீங்க வெட்கப்படுகிற நெருக்கத்துல காணப்படுறீங்க, எந்த காரியத்தை நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, ஏன் இந்த உலகத்துல வாழணும், இந்த அவமான நிந்தை இதுக்கு பதில நான் செத்து போயிடலாமே அப்படிலாம் கலங்கி நிக்கிறீங்களா? அன்று சொல்றாரு, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன்னு வாக்கு கொடுத்தல, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை உனக்கு தருவேன், உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், சூழ்நிலை கண்டு நீ பயப்படாத என்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறவர் வாக்கு மாறாதவர். உங்க வாழ்க்கையில அப்போ ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, படிக்கிற காரியத்துல பிரச்சனை, அதனால சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியுறேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஊழியத்தில் அப்பாதர பிரதர் இருக்காங்கல்ல, அவங்க செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவங்க வந்து கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க வந்து இந்து குடும்பத்தில் பிறந்து ரொம்ப பக்தியா வளர்க்கப்பட்டவங்க, அதுல தான் உறுதியா இருந்தாங்க. அவங்க மனைவி கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால தன்னுடைய தாயாரை சந்தோஷப்படுத்த அவங்க மேரேஜ் பண்ணி கொண்டாங்க. ஆனா சொல்லிட்டாங்க, இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என் கடவுள் எனக்கு நீ மதம், அதுல பக்தியா இருப்பேன், நீ உங்க இயேசு நகு தடையா இருக்க மாட்டேங்க, நீ சர்ச்சுக்கு போ, நீ ஜபெல்லாம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி பார்த்தா, இயேசு நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருங்க, மெய்யான ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளுங்க. எனக்கு தெரியும் மெய் எது பொய் எதெல்லாம் தெரியும், நான் இத்தனை வருஷமா பரம்பரையா நாங்க நம்பி இருக்கிறோம், இதெல்லாம் என்கிட்ட பேசாதன்ட்டாங்க. சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. வருஷம் கடந்தது, ஒரு குழந்தை பிறந்தது, பேங்க்ல ஆபீசரா இருக்கிறாங்க, நல்ல மதிப்பு மரியாதை அந்த தெருவிலேயே, அவர் என்ன பேங்க்ல வேலை செய்யறாரோ, அசிஸ்டன்ட் மேனேஜர், பெரிய போஸ்ட், பேங்க்ல ஒரு ஆபீசர்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, வேலை செய்யற இடத்தை வச்சு அதுல ரொம்ப பெருமை, நமக்கு நல்ல சம்பளம் வருது, நான் பக்தியா இருக்கிறேன், எனக்கு குறையில்லை அப்படின்னு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டு, என்னன்னா பேங்க்ல நிறைய லட்சக்கணக்கான ரூபாய் கையாடல் பண்ணிட்டாங்க, காணாம போயிட்டு. சிபிஐ என்கொயரி பண்ணிட்டாங்க. சிபிஐ என்கொயரி வந்தா கூட வேலை பார்க்கலாம், இந்த ஆளு தான் காரணம், இவரு தான் இந்த பொசிஷன்ல இருக்காரு, இவரு தான் சிலர் கை காண்டிட்டாங்க. சிபிஐ ஒரு வழி பண்ணிட்டாங்க, விசாரிச்சு பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண போறோம், உன்னை வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போக போறோம். கடைசியா அவன் வீட்டுக்கு போயிட்டு மனைவி பிள்ளைகள்லாம் பாத்துட்டு வா, நாளைக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுவோன்ட்டாங்க. அரெஸ்ட் வாரண்ட் பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்கி விட்டார். எவ்வளவு அவமானம் இல்ல, ஒரு பேங்க் ஆபீசரா ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ்றோம், இப்ப வெட்கப்பட்டு போறேனே, அவமானம். இப்ப அந்த தெருவில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு போறாங்கன்னா. அப்புறம் கேஸ் நடந்து சில வருஷம் கழித்து வெற்றியா தோல்வியா தெரிந்தாலும் எனக்கு இப்ப அவமானம். அது எவ்வளவு பெரிய கேவலம், ஒரு மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்க இடத்துல எவ்வளவு பெரிய அவமான நிந்தை. அதனால பழிச்சொல் ரொம்ப நெருக்கப்பட்டு மனசு வந்து இதை விட செத்து போயிட்டா நல்லது என்கிற ஒரு மனசுல அப்படிப்பட்ட எண்ணம் அண்டு விட்டாரு. அப்பாவுடைய மனைவி கிட்ட வந்து சொன்ன போது, நான் இனி வாழ முடியாது, ஒரு மரியாதையோட வாழ்ந்துட்டு எல்லாம் போச்சு, அதனால அவ்வளவுதான், நான் மறிச்சு போறேன்னு சொல்லும் போது, நீங்க இவ்வளவு பக்தி உள்ளவங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, பரம்பரை பரம்பரையா எவ்வளவு தெய்வ பக்தியா இருக்கிறீங்க, அந்த கடவுளை நீங்க கூப்பிடலாம்ல, கடவுள் உதவி செய்யறதுக்கு தானே கடவுள், கூப்பிடலாம்ல. நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், எல்லாம் ஏமாத்து வேலை கடவுள்ன்றது, யாரும் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே வெறுப்பு இருந்தாங்க. அவன் சொன்னாங்க, இல்ல ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் மெய்யான கடவுள், மனிதனை விளங்கி கொள்ளுகிறவர், மனிதனுக்காகவே உலகத்தில் வந்து மனிதனுக்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தி மனிதனுக்காகவே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர். அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, நான் தான் அவர்கிட்டலாம் பேச முடியாது, எனக்கு பரம்பரையோட மதத்தை விட்டுட்டு எப்படி மதெல்லாம் மாற தேவையில்லைங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர் உதவி செய்வார், தகப்பனை போல அவர் நேசிக்கிறவர். சரி எனக்கு வேற வழியும் இல்லை, நான் அப்படி நெருக்கப்படன்னு சொல்லி ஒரு நாள் இரவுல ஜெபித்த ஜெபம்னு தெரியாது, மனசுல இருக்கிற பாரத்தை விட்டு சொல்லுங்க, இந்த சொல்றீங்கல்ல கஷ்டம், எனக்கு அபாண்டமா பழி சுமத்துறாங்க, அவமான நிந்தையில் இருக்கிறேன்னால் தாங்க முடியல, செத்து போயலாம் தோணுது, அதெல்லாம் சொல்லுங்க, அதான் ஜெபமா, ஆமா அவ்வளவுதான் சொல்லுங்கன்னு மனைவி சொல்லி கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணாங்க, அவ்வளவுதான். அந்த இருதயத்தை திறந்து ஜெபித்த உடனே இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். இவ என்ன மரம், இவ்வளவு நாள் என்ன திட்டினானே, என்னை பற்றி பரிகாசம் பண்ணாலும் பார்க்கல, இப்ப என்ன விசுவாசத்தோடு கூப்பிடுறான், ஜெபம் பண்ணுகிறான். தேவன் அதை பார்த்தார், ஒரு சமாதானத்தை கொடுத்தார், உள்ளத்துல கலக்கத்தை மாற்றினார். அடுத்த நாள் பேங்க் போனா அதே சிபி ஆபீசர் கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன பண்ண ராத்திரலான்னு கேட்டார். அவங்க அப்படிதான் விசாரிப்பாங்க, ராத்திரலாம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இயேசுகிட்ட, நான் உண்மை உள்ளவன் அவருக்கு தெரியும், அதனால நான் அவருடைய பாரத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஆபீசர் அப்படியே பார்த்தார், ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி, ஆமா இயேசுகிட்ட ஜெபம் பண்ணேன். சரி ராத்திரிலாம் எனக்கு தூக்கம் வரலப்பா, தூங்காம உன் வழக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் இப்ப யாரு குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால நீ பயப்படாத, சம்பந்தப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சிட்டோன்னு. ஒரே ராத்திரிக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் மாறுகிறது. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவோம் அப்படின்னு கலங்கினாங்களோ ஆண்டவர் அதை மாற்றுகிறார். நீங்க அப்படி இருக்கீங்களா, நெருக்கப்பட்டு நிந்தை அவமானம், வியாதி வந்துட்டு குழந்தை இல்லை பரிகசிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க, சொந்தக்காரங்க மத்தியில உறவுகள் மத்தியில சொந்த இடத்துக்குள்ள ஐயோ அவமானம், கேள்வி கேட்கறாங்க பரிகாசம் பண்றாங்க, நன்மை செய்யற மாதிரி பேசினா கூட ஏளனமா தான் பேசுறாங்க, நிந்தை அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா, ஒரே ராத்திரிக்குள்ள சூழ்நிலை மாற்றுகிற தேவன். என்ன நடக்குது பாருங்க, முதலாவது ஆண்டவர் பொய்யான குற்றச்சாட்டுல இருந்து விடுதலை ஆக்கினார். அடுத்து என்ன நடந்தது, குற்றவாளி கைது பண்ணிட்டாங்க, எல்லாரும் பேங்க அப்படியே திகைத்து போனது. இந்த ஆள் தான் மாட்டுவான்னு பார்த்தோம், என்னடா அந்த ஆள் தப்பிச்சிட்டான்னு பார்த்தா அதே பேங்க்ல ப்ரொமோஷன் ஆகி மேல் அதிகாரியா உயர்த்தப்பட்டாங்க. யாரெல்லாம் இவங்க விழுவான் கீழே விழுவான் முடிஞ்சா அப்படின்னு நினைச்சாங்களோ அவமானப்படுத்தலான்னு அவங்களுக்கு மேல ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டாரு. இவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கற மாதிரி ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், விடுதலை உயர்வு. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வியாதி பிரச்சனை கடன் பாரம் ஏதோ ஒரு நெருக்கம், வேலையில படிப்புல நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருவனோ நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் வரும், விடுதலை வரும் உயர்வு வரும், விடுதலை வரும் செழிப்பு வரும், விடுதலை வரும் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், எதுல இருந்து விடுதலை வேணும், எதுல இருந்து சுகம் வேணும், என்ன இக்கட்டில இருந்து ஒரு விடுதலை வேணும், ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலா ரெண்டத்தனையான பலன் வரும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்யுங்க. நீங்க இப்ப விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். ஒரே ராத்திரிக்குள்ள காரியத்தை தலைகளாய் மாற்றின தேவன் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு நிமிஷத்துக்குள்ள கூட அவராலே மாற்ற முடியும். சூழ்நிலை மாறிடும், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீங்க ஒண்ணு வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யார் உங்களை பரிகாசம் பண்ணாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மத்தியில நீங்க தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு சொல்லி அவங்க கடினமான வார்த்தையினால் உங்களை திட்டலாம். பல குழந்தைகளை கொடுத்து அதே மக்கள் மத்தியில உங்களை வெட்கப்பட விடாதபடி ஆசீர்வதிக்க அவராலே ஆகும், அவர் செய்வார். அன்னாள் ஒரே ஒரு குழந்தை இல்லாதனாலே வீட்டுக்கள் அவமானப்படுத்தப்பட்டாள், அவள் வந்து வேதனைப்படுத்தப்பட்டாள், நிந்திக்கப்பட்டாள், வெட்கமடைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அழுத போது கர்த்தர் ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல, பல குழந்தைகளை கொடுத்தார் ஆண்டவர், பல குழந்தைகள். ஒரு சாமுவேல் மாத்திரம், அதுக்கப்புறம் 5 குழந்தைகளை கொடுத்து அதே வீட்டில் ஆண்டவர் தலை நிமிர்ந்து உட்கார பண்ணினார், நடக்க பண்ணினார், உங்களுக்கு செய்வார். வெட்கப்பட விட மாட்டார். பயப்படாதங்க சகோதரி, பயப்படாத சகோதரனை, இந்த மாதம் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த மாதத்துல எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் எனக்கு வரணும். அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நான் இப்ப ஜெபிக்க போற, வியாதி இருந்தா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்லது நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க, கண்களை மூடி இயேசுவை பாருங்க, இயேசுவே என்னை தொடும் குணமாக்குன்னு சொல்லுங்க. வியாதிப்பட்ட யாராவது உங்க வீட்டுல இருந்தா அவங்க மேல உங்களுடைய வல்லது கை வைங்க, உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், எந்த காரியத்துல வழி திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இருதயத்துல கை வைத்துக் கொண்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்ப உங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த அன்பு சகோதரனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறப்பா, நான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, வெட்கத்துக்கு மத்தியில் இருக்கிறேனே, அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேனே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா என்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இவங்க உங்க பிள்ளைங்கப்பா, உங்க மகள், உங்கள் மகனப்பா, உன் மேல விசுவாசம் வச்சிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நிந்தை அவமானத்துக்கு நடுவில், வெட்கத்துக்கு நடுவில் நெருக்கப்பட்டு வாழ்றாங்கப்பா. நீங்க கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று வாக்கு கொடுத்தீங்களே, சொல் தவறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், இப்பொழுது இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. எதிலிருந்து விடுதலை வேண்டுமோ இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி படுக்கைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அன்றுவரை கடன் பிரச்சனை, பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படட்டும். குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கடன் பாரங்கள் ஒழியட்டும். இனி கடன் கொடுக்கிறவளாய் ஆசீர்வதியும், ப்ரமோஷனை அருளி செய்யும், பிசினஸை ஆசீர்வதியும், வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதியும், கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். வெட்கப்பட்ட இடத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம் அனுபவிக்கட்டும் ஆண்டவரேன். குழந்தை செல்வங்களை அருளி செய்யும். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் வரட்டும், ஆசீர்வதியும், மகிழ பண்ணும். நீர் ஜபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார். இனி என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டீர், ரெண்டு தனியான பலனை நான் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க, அதனுடைய பலனையும் ஆசீர்வாதத்தையும் காண்பீங்க. தினமும் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கணும். சரியா? கர்த்தருடைய கரங்களோடு இருந்து ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை நீங்க கண்டு மகளை செய்வாராக, ஆமேன்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின்னஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.